பத்தாம் அத்தியாயம் தீர்க்கதரிசன வரம். ஆதியில் மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டு ஏத்தேன் தோட்டத்தில் வைக்கப்பட்ட போது அவன் தன் சிருஷ்டிகர்த்தாவோடும் தேவ தூதர்களோடும் முகமுகமாய் பேசக்கூடியவனாயிருந்தான். பாவம் பிரவேசித்த போது இச்சிலாக்கியம் விலகிப் போயிற்று. மனுஷன் மரணத்திற்குள்ளாகி அதற்கப்புறம் அவன் ஒருபோதும் தேவ சமூகத்தில் பிழைத்திருக்கவோ அல்லது அவருடைய அதிசய மகிமையை தரிசிக்கவோ கூடாதிருந்தது. ஆனால் தவறிப்போன மனுஷன் நேரில் தேவனோடு சம்பாஷிக்கக் கூடாதிருந்த போதிலும் நமது அன்புள்ள பரமபிதா தமது திருவுளச் சித்தத்தை மனுக்குளம் அறிந்து கொள்வதற்கான வழிகளை உண்டாக்கி வைத்திருக்கிறார். புருஷர்களையும் ஸ்திரிகளையும் பொல்லாங்கனின் வல்லமைக்கு விலகி காப்பாற்றவும் அவர்கள் தமது சித்தத்திற்கு இசைவாய் நடக்கும்படி அவர்களுக்கு உதவி செய்யவும் அவர் தமது பரிசுத்த தூதர்களை அனுப்புகிறார். பரிசுத்த ஆவியின் எதுகரதினால் தேவன் மனிதருள்ளத்தில் பேசி மகாப்பிரதானமான பாவியும் பாமரனும் கூட நித்திய ஜீவ வழியை கண்டுபிடித்துக் கொள்வதற்கும் செய்கிறார். தேவன் தரிசனங்கள் சொப்பனங்கள் மூலமாய் பேசுகிற மானிட ஹேதுக்களையும் அவர் தெரிந்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை தெரிவிக்கும் இவ்வூழியர்கள் தீர்க்கதரிசிகள் எனப்படுகிறார்கள். பரத்திலிருந்து சத்தியத்தை பெற்று அதை மனுக்குலத்திற்கு கொடுக்கும்படியான விசேஷ ஊழியத்திற்கென்று தேவன் அவர்களை நியமித்திருக்கிறார். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன் என்று அவர் கூறுகிறார். என்னாகமும் 12:8. பரிசுத்த வேதாகமம் விசேஷமாய் தீர்க்கதரிசிகளின் எழுத்துகளிலிருந்து ஏற்பட்டிருக்கிறது. இம்மனிதர் தங்கள் காலத்தில் வசித்த ஜனங்களுக்கு மாத்திரம் தேவனிடமிருந்து தூது மொழிகள் கொடுக்கவில்லை. அவர்கள் ஆவிக்குரிய சாத்தியங்களை போதித்ததுமன்றி இனிவரும் சபைக்கான ஆலோசனைகளையும் எச்சரிப்புகளையும் கூட கொடுத்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே. இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிற இவைகளை தெரிவித்தார்களென்று தீர்க்கதரிசிகளுக்கு வெளியாக்கப்பட்டது 1 பேதுரு 1:10-12. முற்பிதாக்களின் யுகத்தில் தீர்க்கதரிசன வரம் குறிப்பாய் இன்ன யுகத்திற்கு மாத்திரந்தான் என்று மட்டிடப்படவில்லை. வேதாகமத்தின் துவக்கத்திலேயே நாம் அதற்குரிய திருஷ்டாந்தங்களை காண்கிறோம். ஆதாமுக்கு 7வதான ஏனோக்கு ஒரு தீர்க்கதரிசி. அவன் தீர்க்கதரிசன காட்சியில் 100 ஆண்டுகளுக்கு பின்னடக்கும் கர்த்தரின் வருகையையும் அவபக்தியுள்ளவர்கள் கடைசியாய் அடையும் ஆக்கினையையும் கண்டான். யூதா 14:15. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் கர்த்தர் தரிசனமாகி அவர்கள் சந்ததியாருக்கு வரும் ஆசிர்வாதங்களை முன்னுரைத்தார். அவர் தமது உடன்படிக்கையை அவர்களிடம் புதுப்பித்தார். நீதிமான்கள் இறுதியில் அடையும் பலனை திவ்விய தரிசனத்தில் அவர்கள் எதிர்நோக்கினதும் தவிர தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த பரம நகரின் மகிமையையும் கண்டார்கள். எபிரேயர் 11:10. இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கானாந்தேசத்திற்கு அழைத்து கொண்டு போகும்படி தேவன் தெரிந்து கொண்ட மோசே ஓர் பலத்த தீர்க்கதரிசி. அவன் மூலமாய் தேவன் மேசியாவின் வருகையை முன்னுரைத்தார். அவன் சொன்னதாவது, உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப்போல் ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன்னடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. உபாகமம் 18:15. தேவன் இந்த உண்மையுள்ள மனுஷனுக்கு அநேக வெளிப்படுதல்கள் அளித்தார். தெய்வீக மகிமை அவனுக்கு பூரணமாய் வெளிப்படுத்தப்படாவிடினும் தேவன் அவனோடு முகமுகமாய் பேசினாரென்று நாம் வாசிக்கிறோம். யாத்திராகமும் 33:11. இஸ்ரவேல் புத்திரர் கானான் போய்க் குடியேறின பிறகு அவர்கள் கலந்து கொண்ட விக்கிரகாராதனைக்காரர் மெய்த்தேவனை அவர்கள் வழிபடுவதை விட்டு சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களையும் பொன் வெள்ளி மரம் கல் முதலானவைகளால் செய்யப்பட்ட விக்கிரகங்களையும் வழிபடும்படி செய்தார்கள். அவ்விதம் அவர்களுடைய சொந்த நன்மைக்கென்று அளிக்கப்பட்ட தேவ கற்பனைகளை அவர்கள் மீறினார்கள். தாம் தெரிந்து கொண்ட ஜாதியார் தங்கள் சிருஷ்டிகரும் வள்ளலுமானவரை விட்டு அழிவிற்குப் போம் பாதை போனது அன்புள்ள தேவனுடைய இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. பொதுவான மார்க்க துரோகத்தின் மத்தியில் ஏகோவாவிற்கு உண்மையாயிருந்த சிலர் உளர். இவர்களுள் தேவன் தீர்க்கதரிசிகளை தெரிந்து கொண்டு அவர்கள் ஜனங்களை மனந்திரும்பும்படி செய்யவும் அவர்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் நிச்சயமாய் அவர்கள் மேல் வரும் தீங்குகளை குறித்து அவர்களை எச்சரிக்கவும் அவர்களுக்கு கற்பித்தார். அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராயிருந்தபடியால் அவர்களிடத்துக்கு தம்முடைய ஸ்தானாபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். 2 Samuel 36:15. சாமுவேல், எலியா, எலிசா, ஏசாயா, எரேமியா, எசக்கியேல், தானியேல் என்பவர்கள் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளுள் சிரேஷ்டமானவர்கள். பாவிகள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்படி அவர்களை ஏவி எழுப்பினார்கள். கர்த்தர் அவர்களை கிருபையாய் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சீர்கேட்டை குணமாக்குவார் என்று அவர்கள் அந்த ஜனங்களுக்கு தீர்க்கமாய் சொன்னார்கள். அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனங்களில் சில வெகு காலத்துக்குப் பின்பு நடக்க வேண்டியவற்றை குறிக்கின்றன. கடைசி நாட்களில் அல்லது முடிவு காலத்தில் நடக்கும் சம்பவங்களைப் பற்றி அடிக்கடி அவர்கள் எழுதினார்கள். ஏசாயா 2:2, தானியேல் 12:4. கிறிஸ்துவின் முதலாம் வருகையில் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளில் கடைசி தீர்க்கதரிசி மல்கியா. அதற்கு பின் 400 ஆண்டுகளிலுள்ள தீர்க்கதரிசன வரத்தின் வெளிப்படுத்தல்களை குறித்து சரித்திர ஏடுகளில் ஒன்றும் சொல்லப்படவில்லை. ஆனால் மேசியாவுக்கு வழியை ஆயதப்படுத்துவதற்கு தீர்க்கதரிசிகள் அனுப்பப்பட்டார்கள். யோவான் ஸ்நானகனுடைய தகப்பன் சகாரிய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்கதரிசனமாக சொன்னான். லூக்கா 1:67. நீதியும் தேவபக்தியும் உள்ளவனும் இஸ்ரவேலும் ஆறுதல் வர காத்திருந்தவனுமானா சிமியான் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்து இயேசுவை குறித்து, அவர் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் இருப்பார் என்றும் முன்னுரைத்தார். தீர்க்கதரிசியாகிய அந்நாள் எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். லூக்கா 2:23-32. எந்த யுகத்திலும் யோவான் ஸ்நானகனை விட பெரிய தீர்க்கதரிசி இருந்ததில்லை. அவன் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியின் வருகையை இஸ்ரவேலுக்கு கூறி அறிவிக்கும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டான். யோவான் 1:29. அப்போஸ்தலரின் நாட்களில் பரிசுத்த ஆவி அருளப்பட்டதினாலும் பிரதிட்சமான பல வரங்களினாலும் கிறிஸ்துவ யுகத்தின் ஆரம்பம் குறிப்பிடப்பட்டது. இவ்வரங்களுள் சிறந்தது தீர்க்கதரிசன வரமே. அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகத்தில் பேதுரு ஸ்தேவான் உரைத்த தீர்க்கதரிசன உரைகளையும் ஆதி கிறிஸ்துவ சபையோடு சம்பந்தப்பட்ட மற்றவர்களுடைய வார்த்தைகளையும் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரீகளாகிய பிலிப்புவின் 4 குமாரத்திகளும் அகவு என்னும் தீர்க்கதரிசியும் கூட சொன்னவைகளையும் பற்றி நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 21:9-10. அப்போஸ்தலனாகிய பவுல் ஏராளமான வெளிப்படுத்தல்களை பெற்றார். 2 Corinthians 12:1-7. Galatians 1:11-12 பார்க்க. ஒரு யுகத்திற்கு மாத்திரமல்ல, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றுமம விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் மறைவான வளர்ச்சியின் அளவுக்குத் தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் அளிக்கப்பட்டிருந்த ஆவியின் வரங்களை குறித்து 1 Corinthians 12 அவர் விரிவாய் எழுதினார். Ephesians 4:11. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் 2வது தீர்க்கதரிசிகளையும் 3வது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்ப குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். 2 Corinthians 12:28. இயேசுவின் அப்போஸ்தலர் 12 கடைசி மட்டும் பிழைத்திருந்த யோவானும் ஒரு தீர்க்கதரிசி. பத்மதீவில் கைதியாயிருக்கையில் தமக்கு அளிக்கப்பட்ட காட்சிகளை குறித்து அவர் வேதாகமத்தின் கடைசி புஸ்தகத்தில் சொல்லுகிறார். இக்காட்சிகளை அவர் எழுதும்போது சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தது என்று அவர் கூறுகிறார். பின்னும் அவர், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம், இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 1:1-2. மாபெரும் விசுவாச துரோகம். வேதவாக்கியங்கள் ஒரு மார்க்க துரோகத்தை முன்னறிவிக்கிறது. அது அப்போஸ்தலரின் நாட்களிலேயே சபையிலுள்ள சில கள்ள சகோதரர்க்குள் தலை காட்ட ஆரம்பித்து கடைசியாக பவுல் தேசலோனியருக்கு எழுதினபடி அது ஓர் விசுவாச துரோகமாக ஸ்திரப்பட்டு பாவ மனுஷன் கேட்டின் மகனாக வெளிப்பட வேண்டியிருந்தது. 2 தெசலோனிக்கேயர் 2:1-7. இவ்வார்த்தைகளின் நிறைவேறுதலாக இயேசுவின் அப்போஸ்தலரில் கடைசியானவருடைய மரணத்திற்கு பிறகு கிறிஸ்துவ சபையில் உள்ள சிலர் கிறிஸ்து போதித்த சுதா சத்தியத்தை விட்டு விலக ஆரம்பித்தனர். இவர்கள் மெதுவாக அஞ்ஞான நடவடிக்கைகளை கையாடி உலகத்துடன் சேர்ந்து கொள்ள ஏதுவாயிற்று. காலம் செல்ல செல்ல சபையின் தொகையும் புகழும் பெருக பெருக கண்டிப்பாய் வேதோபதேசங்களுக்கு கீழ்ப்பட்டிருந்து நடப்போரின் தொகை படிப்படியாய் குறைவுபட்டது. கடைசியாக கிறிஸ்துவுக்குப் பின் 5-6 நூற்றாண்டுகளில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்களில் பலர் மெய்யாய் கிறிஸ்துவின் போதனைகளுக்கு இசைந்து நடக்கவில்லை. அதன் பிறகு பல நூற்றாண்டுகளாக கிறிஸ்து மார்க்கத்திற்கு விரோதமானதோர் மார்க்கம் ஆளுகை செய்தது. சத்தியம் தரையிலே தள்ளுண்டது, அஞ்ஞானம் மேற்கொண்டது. இம்மார்க்க துரோக நூற்றாண்டு வரை சரித்திரம் சரியாயிருண்ட யுகங்கள் என வரையறுக்கிறது. இக்காலத்தில் அடிப்படையான வேத உபதேசங்களில் பலவற்றை மாற்றிப்போட அல்லது தள்ளிப்போட முயற்சிகள் செய்யப்பட்டன. கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு முன்னான 4 நூற்றாண்டுகளிலும் இருந்தாற்போல ஆவிக்குரிய இவ்வதிகார யுகத்திலும் தீர்க்க தரிசன வரத்தின் வெளிப்படுதலை பற்றிய குறிப்புகளை நமக்கு இல்லாதிருப்பது ஆச்சரியமன்று. கடைசி நாட்களில் திரும்பவும் கொடுக்கப்படுதல். ஆனால் வேதவாக்கியங்கள் பயங்கர மார்க்க துரோகத்தை முன்னறிவிப்பது தவிர கிறிஸ்துவின் 2வது வருகைக்கு சற்று முன் அநேகர் அந்தகார தப்பிதத்தினின்றும் அவபக்தியினின்றும் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் அவைகள் தெளிவாய் போதிக்கின்றன. இன்னும் ஓர் தரம், பூமி தேவனுடைய மகிமையினால் பிரகாசிக்கப்பட வேண்டும். வேதாகமத்தின் சுத்த கொள்கைகள் ஒளி வீச வேண்டும். யுகத்தின் அதிசீக்கிர முடிவை குறிக்க பரம வெளிச்சம் வீசி நிற்கும் இக்காலத்தில் ஆவியின் வரங்கள் திரும்பவும் மெய்யான சபையில் வெளிப்பட வேண்டும். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்போஸ்தலர் 2:17-18, யோவேல் 2:28-29. தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை உடையவர்களுமாகிய கடைசி சபையை அல்லது அவளுடைய சந்ததியான மற்றவர்களை யோவான் தீர்க்கதரிசி வெகு தெளிவாக பேசுகிறார். வெளிப்படுத்தல் 12:17. இயேசுவை குறித்த சாட்சி என்பதின் அர்த்தம் இன்னதென்பதை இன்னொரு இடத்தில் அவரே தெளிவாக்கியிருக்கிறார். ஒரு சமயம் யோவான் தனது தரிசனத்தில் காணப்பட்ட தூதனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தபோது தூதன் அவனை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் என்றான். வெளிப்படுத்தல் 19:10. இன்னொரு இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி அதே மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் நேரிட்ட போது அதே தூதன் சொன்னதாவது, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன் சகோதரர்களோடும் தீர்க்கதரிசிகளோடும் நானும் ஒரு ஊழியக்காரன். வெளிப்படுத்தல் 22:9. இவ்விரு வாக்கியங்களின் கருத்தும் ஒன்றுதான். ஒரு வாக்கியத்தில் யோவானுடைய சகோதரர்கள் இயேசுவை குறித்த சாட்சியை உடையவர்களென்றும், மற்றதில் இச்சகோதரர்கள் தீர்க்க தரிசிகள் என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இயேசுவை குறித்த சாட்சி உடையவர்கள் தீர்க்க தரிசிகளாயிருக்கிறார்கள். யோவானுக்கு காணப்பட்ட தூதன் தீர்க்கதரிசிகள் அனைவருக்கும் காரியங்களை வெளிப்படுத்துகிற விசேஷ ஊழியக்காரன் என தெரிகிறது. தானியேலுக்கு காணப்பட்டதாய் சொல்லப்பட்டிருக்கும் காப்ரியேல் தூதனே அவன் என்பதற்கு ஐயமில்லை. தானியேல் 8:16-9:21 பார்க்க. அதே தூதன் பின்னும் யோவானை நோக்கி, இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்கதரிசிகளின் ஆவியாய் இருக்கிறது என்றான். வெளிப்படுத்தல் 19:10, வெளிப்படுத்தல் 12:17, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி உடையவர்களுமாகிய மற்றவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்று விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 19:10. ஆகவே அவளுடைய சந்ததியான மற்றவர்கள் எண்ணப்பட்ட சபையே மீதியான சபை, தீர்க்கதரிசன ஆவியுடைய சபை என தீர்மானிக்கிறோம். தீர்க்கதரிசிகளானவர்கள்தான் வெளிப்படுத்தல் 22:9, இயேசுவை பற்றின சாட்சியுடையவர்கள் வெளிப்படுத்தல் 19:10 என்றும் நாம் கவனித்திருக்கிறோம். இவ்விதம் தீர்க்கதரிசி அல்லது தீர்க்கதரிசிகள் மீதியான சபையில் காணப்பட வேண்டுமென தெளிவாகின்றது.
முடிவாகும் உலகின் சரித்திரக் காட்சிகளை குறிப்பிடும் அடையாளங்களையும் சம்பவங்களையும் குறித்து வேதாகமத்தில் முன்னுரைக்கப்பட்டவைகளெல்லாம் சடுதியாய் நிறைவேறுவதை நாம் பார்க்கும்போது, பூமியின் மீதியான சபை உண்டாயிருக்கும் நாட்களாகிய கடைசி நாட்களில் நாம் இப்பொழுது சேவித்து வருகிறோம் என்பது நிச்சயம். எனவே தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் தங்களுக்குள் இயேசுவை பற்றின சாட்சி அல்லது தீர்க்கதரிசன ஆவி உடையவர்களுமான ஒரு கிறிஸ்துவ ஜனக்கூட்டம் தற்போது உண்டாயிருக்க வேண்டும். இக்காலத்தில் காணப்படும் பல சபைகள் சங்கங்களுக்குள் தேவனுடைய கற்பனைகளை சீனாய் மலையிலிருந்து 10 பிரமாணமாக அருளப்பட்டபடியே கைக்கொள்ளுவோர் வெகு சொற்பமே. ஏனெனில் இக்கற்பனைகளில் 4 கற்பனை 7 நாளே ஓய்வு நாளென்று தெளிவாய்க் கூறியும், பெரும்பாலோர் அந்நாளில் வேலை செய்கிறவர்களாயும் தெய்வீக உத்தரவு யாதொன்றுமின்றி தங்களுக்கு வேண்டிய விசேஷ இளைப்பாறுதல் ஆராதனையின் காலமாக வாரத்தின் முதல் நாளை தெரிந்து கொண்டவர்களாயும் இருக்கிறார்கள். ஆகவே தேவனுடைய கற்பனைகள் இருக்கிறபடியே தன் அங்கத்தவர்கள் கைக்கொள்ள வேண்டுமென்று விசுவாசிக்கும் சில சபைகளுள் ஒன்றில் தீர்க்க தரிசன வரம் வெளிப்படுகிறதென்பது மிகவும் விசேஷமான காரியம். இவ்விதம் தீர்க்கதரிசியான யோவானால் வெளிப்படுத்தப்பட்டபடி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறதும் இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி அல்லது தீர்க்கதரிசிகளுக்கு உரிய தீர்க்கதரிசன ஆவி உடையதாயிருப்பதும் மெய்யான சபைக்குரிய இரு லட்சணங்களும் இக்கிறிஸ்துவர்களில் மீதமாயிருக்கும் சங்கத்தை அமைத்திருக்கின்றன.
பகிரங்க பணிவிடை. பிரயாணம் செய்ய அழைப்பு. முதல் தரிசனம் அளிக்கப்பட்டு உத்தேசம் ஒரு வாரத்திற்குப் பின் எனக்கு அருளப்பட்ட 2 தரிசனத்தில் நான் கடந்து செல்ல வேண்டிய உபத்திரவங்களைப் பற்றியதோர் காட்சியை கர்த்தர் எனக்கு காண்பித்து எனக்கு வெளிப்படுத்தப்பட்டதை நான் மற்றவர்களுக்கும் போய் அறிவிக்க வேண்டுமென்று சொன்னார். என் பிரயாசங்களுக்கு பெரும் எதிர்ப்பு ஏற்படும்படியினால் நான் மன இடுக்கமடைந்த போதிலும் அவைகளிலெல்லாம் என்னைத் தாங்குவதற்கு தேவ கிருபை போதுமானதாயிருக்குமென்று எனக்கு காட்டப்பட்டது. நான் தரிசனத்தினின்று வெளிப்பட்டதும் ஜனங்களுக்கு போய் சத்தியத்தை காண்பிக்க வேண்டுமென்னும் கடமையை எனக்கு குறிப்பிட்டு காட்டின நிமித்தம் நான் மிகுந்த சங்கடமடைந்தேன். நான் சுகம்கெட்டு எப்போதும் சரீர வேதனையிலிருந்தேன். என் வாழ்நாள் குறுகினார் போலவே இருந்தது. நான் 17 பிராயமும் பல இலட்சியங்களும் உள்ள சிறுமி. சங்கத்திலிருக்கும் பழக்கமில்லை. இயல்பான வெட்கமும் கூச்சமும் உள்ளவளாயிருந்தேன். ஆகையால் அந்நியரை சந்திப்பது எனக்கு மிகவும் கஷ்டம். பல நாட்களாக இரவு வெகுநேரம் மட்டும் இப்பாரம் என்னை விட்டு நீக்கப்பட்டு அதை சுமப்பதற்கு இன்னும் அதிக திறமையுள்ள வேறொருவர் மேல் வைக்கப்படும்படி நான் மன்றாடினேன். ஆயினும் கடமையைப் பற்றிய உணர்வு மாறவில்லை. நான் உனக்கு வெளிப்படுத்தினதை மற்றவர்களுக்கு தெரிவி என்னும் தேவதூதனுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் என் செவியில் துணித்துக் கொண்டிருந்தன. இதற்கு முன் என் கடமையை செய்வதற்கான ஆவியானவர் என்னை ஏவினபோது இயேசுவின் அன்பையும் அவர் எனக்கு செய்த ஆச்சரியமான கிரியையையும் பற்றிய எண்ணத்திலே சகல பயத்தையும் வெட்கத்தையும் மறந்து என்னை நான் மேற்கொண்டேன். ஆனால் நான் செய்யும்படி எனக்கு காண்பிக்கப்பட்ட இவ்வேலையை செய்வதற்கோ என்னால் கூடாதது போல் தோன்றிற்று. அதை முயலுவது கட்டாயம் அபத்தமாய்ப்போம் என்று காணப்பட்டது. அதனால் நேரிடும் துன்பங்கள் என்னால் சகிப்பதற்கு அரியதாகத் தெரிந்தது. பாலகியாகிய நான் எங்கனம் இடம் விட்டு இடம் போய் தேவனுடைய திவ்ய சாத்தியங்களை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடும்? அதை நினைக்கவே என் உள்ளம் பயத்தினால் கலங்கினது. என்னை நெருக்கின உதிவாதங்களினின்று விடுதலையாக மரணம் வந்தால் நல்லாயிருக்குமென விரும்பினேன். கடைசியாக நான் நெடுங்காலமாய் சுகித்திருந்த இன்ப சமாதானம் என்னை விட்டு நீங்கிற்று. என் ஆத்மா மறுபடியும் பாரமடைந்தது. சகோதரரிடம் இருந்து வந்த தைரியம், இவ்வித நிர்பந்த நிலைமைக்கு உள்ளான என் மன வியாகுலங்களை குறித்து போர்த்லாந்திலுள்ள விசுவாசிகளின் கூட்டத்தார் யாதொன்றும் அறியாது இருந்தனர். ஆனால் எந்த ஒரு காரணத்து நிமித்தம் என் மனம் சோர்வுற்றதென்றும் கர்த்தர் தம்மை எனக்கு வெளிப்படுத்தின கிருபையுள்ள விதத்தை கவனிக்கையில் இப்படியிருப்பதானது எனக்கு பாவமாகும் என்றும் கண்டார்கள். என் தந்தை வீட்டில் கூட்டங்கள் நடத்தப்பட்டும் என் மன வியாகுலத்தினால் சில காலமாக நான் அக்கூட்டங்களுக்கு போகவில்லை. நான் அடைந்த ஆத்மா வேதனையை தாங்கக்கூடாதபடிக்கு என் பாரம் அவ்வளவு பெரிதாயிற்று. கடைசியாக என் சொந்த வீட்டில் நடைபெற்ற கூட்டங்கள் ஒன்றுக்கு ஆஜராயிருக்கும்படி ஏவப்பட்டேன். எனக்காக சபையில் ஒரு விசேஷ விண்ணப்பம் செய்யப்பட்டது. என் முந்தின அனுபோகத்தில் எனக்கு அருளப்பட்ட தேவ வல்லமையின் வெளிப்படுத்தல்களுக்கு நேர் விரோதமாயிருந்த தகப்பனார் பியர்சன் இப்பொழுது எனக்காக ஊக்கமாய் மன்றாடி கர்த்தரின் சித்தத்திற்கு என் சித்தத்தை ஒப்புக்கொடுக்கும்படி எனக்கு ஆலோசனை சொன்னார். உருக்கமுள்ள ஒரு தந்தையைப் போல் என்னை தைரியப்படுத்தி எனக்கு ஆறுதல் அளிக்க பிரயாசப்பட்டதுமன்றி, பாவிகளின் நேசரால் நான் கைவிடப்படவில்லை என்பதை நான் நம்ப வேண்டுமென்றும் சொன்னார். நான் எனக்கென்று யாதாமொரு விசேஷ முயற்சியும் செய்யக்கூடாமல் அவ்வளவு அதிக பலவீனமும் சோர்வுமாயிருந்தேன். என்றாலும் என் உள்ளம் என் சிநேகிதர்களின் விண்ணப்பத்திற்கு இசைந்திருந்தது. உலகத்தின் எதிர்ப்புக்கு கிஞ்சித்தும் நான் கவலைப்படாமல் தேவதயவு மாத்திரம் எனக்கு திரும்பவும் கிடைக்குமாகில் எவ்வித தியாகம் செய்வதற்கும் மனபூர்வமாயிருந்தேன். தூதை கொண்டு போக கர்த்தர் எனக்கு பலமும் தைரியமும் அருளும்படி எனக்காக விண்ணப்பம் செய்யப்பட்ட போது என்னைச் சுற்றி மூடியிருந்த அக்கனத்த இருள் விலகவும் பளிச்சென்று ஓர் வெளிச்சம் என்மேல் உதித்தது. அக்கினி பந்து போல் காணப்பட்ட ஒரு பொருள் நேரே என் நெஞ்சின் மேல் பட்டது. நான் பலமற்று போய் தரையில் விழுந்தேன். உடனே தேவ தூதர்களின் சமூகத்திலே இருப்பதாய் காணப்பட்டது. நான் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறவைகளை மற்றவர்களுக்கு தெரிவி என்று அத்தூதர்களில் ஒருவன் திரும்பவும் கூறினான்.
வாதத்தின் நிமித்தம் முழங்கால் படியிடக் கூடாதிருந்த பியர்சன் தகப்பனார் இச்சம்பவத்தை கண்ணுற்றிருந்தார். நான் திரும்பவும் நன்றாய் பார்க்கவும் கேட்கவும் தக்க பலமடைந்ததும் அவர் தமது ஆசனத்திலிருந்து எழுந்து, நான் காண்பேனென எதிர்பாராததோர் காட்சியை நான் கண்டேன். அக்கினி பந்துன்று பரலோலோகத்திலிருந்து இறங்கி வந்து சகோதரி எலன் ஹார்மனின் நெஞ்சின் மேல் மோதினது. நான் அதைக் கண்டேன், நான் அதைக் கண்டேன். அதை நான் ஒருபோதும் மறக்க முடியாது. அது என்னை முழுவதுமாய் மாறிவிட்டது. எலன் சகோதரியே, கர்த்தருக்குள் தைரியமாயிரு. இவ்விரவிற்குப் பின் நான் இனி ஒருபோதும் சந்தேகப்பட்டேன். இனி நாங்கள் உனக்கு சகாயம் செய்து உன்னை தைரியப்படுத்துவோம் என்று சொன்னார். தன்னைத்தான் உயர்த்தும் பயம். என் ஊழிய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து ஜனங்களுக்கென்று உன்னதமானவர் எனக்கு அருளின தரிசனங்களினாலும் வெளிப்படுதினல்களினாலும் என்னை விசேஷித்தவள் என்று சொல்லிக் கொண்டு போவேனாகில், நான் பெருமை பாராட்டும் பாவத்து கிணங்கி நியாயப்படியாயுள்ள என் அந்தஸ்துக்கு மேலாக என்னை உயர்த்தி அவ்விதமாய் தேவன் என்னை வெறுக்கவும் நான் என் சொந்த ஆத்துமாவை இழக்கவுமாகுமோ என்னும் ஒரு பெரும் பயம் என்னை நெருங்கிக் கொண்டிருந்தது. அத்தகைய சில காரியங்களை நான் அறிந்திருந்தபடியினால் அக்கொடிய சோதனை பின்னின்றி தப்பிக்கொள்ள அவ்வளவாய் ஆசித்தேன்.
கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினதை நான் மற்றவர்களுக்குப் போய் அறிவிக்க வேண்டுமாயின், மிதமிஞ்சி என்னை உயர்த்தாதிருக்க நான் காக்கப்படாவேண்டுமென்று இப்பொழுது நான் வேண்டிக் கொண்டேன். தூதன் சொன்னதாவது, உன் ஜபங்கள் கேட்கப்பட்டு பதிலளிக்கப்படும். இத்தீமை உன்னை பயப்படுத்தினால் உன்னை அதுநின்று இரட்சிப்பதற்கு தேவகரம் நீட்டப்படும். உபத்திரவத்தினால் அவர் உன்னை தம்மண்டை இழுத்து உன் மனத்தாழ்மையை காத்துக்கொள்வார். தூதை அறிவிப்பதில் உண்மையாயிரு.
முடிவு பரியந்தம் நிலை நில். அப்பொழுது நீ அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பாய், அந்த ஜீவ தண்ணீரை குடிப்பாய். நான் மறுபடியும் அறிவடைந்து கர்த்தர் எனக்கு கற்பிக்கும் யாவற்றையும் செய்வதற்கு நான் ஆயதமாயிருப்பதாய் என்னை அவருக்கு ஒப்படைத்தேன். பெலவீனத்தின் மேல் வெற்றி.
சீக்கிரத்தில் என் வீட்டுக்கு 30 மைலுக்கு அப்பாலுள்ள போலந்திலிருக்கும் என் சகோதரி வீட்டுக்கு நான் என் மைத்துனருடன் போவதற்கு கர்த்தர் எனக்கு வழியுண்டாக்கினார். நான் அங்கிருக்கையில் சாட்சி கொடுப்பதற்கு எனக்கு சமயம் கிடைத்தது. 3 மாதங்களாய் என் தொண்டையும் சுவாசப்பையும் காய்ந்து புண்ணாயிருந்தபடியால் நான் அற்பமாய், அதுவும் தாழ்ந்த குரலில் மட்டும் பேசினேன். இச்சமயம் நான் கூடத்தில் எழும்பி கம்மிய குரலாய் பேச ஆரம்பித்தேன். அவ்விதம் நான் சுமார் 5 நிமிஷம் போல் பேசினேன். அப்போது என் தொண்டை கம்மலும் அடைப்பும் என்னை விட்டுப் போயிற்று. என் சத்தம் தெளிவாயும் பலமாயுமிருந்தது. நான் சுழுவாய் பூரண சுயாதீனத்துடன் சுமார் 2 மணி நேரம் மட்டும் பேசினேன். பேசி முடிந்ததும் என் சத்தம் திரும்பவும் கம்மலாயிற்று. மறுபடியும் நான் ஜனங்கள் முன் நின்றபோது அதேவிதம் சத்தம் அதிசயமாய் எழும்பிற்று. நான் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்தேன் என்னும் நிச்சயம் எனக்கு எப்போதும் உண்டாயிருந்தது. என் பிரயத்தனங்கள் விசேஷ பயன் பெறுவதை நான் கண்டேன்.
மெயினின் கீழ்பாகம் போவதற்கு எனக்கு தெய்வாதீனமாய் வழி திறக்கப்பட்டது. சகோதரர் உவில்லியம் ஜோர்டான் தமது சகோதரியுடன் ஆரிங்டனுக்கு ஓர் ஜாலியாய்ப் போனார். நானும் அவர்களுடன் போகும்படி ஏவப்பட்டேன். கர்த்தர் எனக்கு முன் திறக்கும் பாதையில் நடக்க நான் அவருக்கு வாக்கு கொடுத்திருந்தபடியினால் அதை மறுக்க நான் துணியவில்லை. நான் இவ்விடத்தில் கொடுத்த தூது தேவ ஆவியின் அருள் பெற்றிருந்தது. பலர் சத்தியத்தில் பூரிப்படைந்த அதைரியப்பட்டிருந்தோர் அனைவரும் தங்கள் விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ள தைரியப்படுத்தப்பட்டனர். ஆரிங்டனில் நான் போதகர் ஜேம்ஸ் உவைட்டை சந்தித்தேன். அவர் என் தோழருக்கு அறிமுகமானவரும் தாமாய் ஆத்துமாக்கள் இரட்சிப்படைவதற்கான வேலையில் ஈடுபட்டுள்ளவருமாயிருந்தார். இதற்குப் பின் நான் தேவன் எனக்கருளிய சாட்சியை கூறிவிட்டு சகல விஷயத்திலும் அவருக்கு உகந்து நடக்கும் அனுபோகம் அடையப்பெற்று சீக்கிரம் போர்க்லாந்து திரும்பினேன். கலியாணமும் ஒத்துழைப்பும். 1846 ஆகஸ்ட் 30 நான் போதகர் ஜேம்ஸ் உவைட்டோடு விவாகத்தில் இணைக்கப்பட்டேன். உவைட் போதகர் அட்வேந்த இயக்கத்தில் ஆழ்ந்த அனுபோகம் அடைந்திருந்ததுமன்றி சத்தியத்தை கூறி அறிவிப்பதில் அவர் பட்ட பிரயாசங்களிலெல்லாம் தேவாசீர்வாதம் பெற்றுமிருந்தார். இப்பெரிய வேலையில் எண்டால் இருதயம் ஏக ஐக்கியமாயிருந்தது. ஆத்துமாக்களின் இரட்சிப்புக்காக நாங்கள் ஒன்று சேர்ந்து பிரயாணம் பண்ணினோம், ஒத்துழைத்தோம். விசுவாசம் ஸ்திரப்படுவதற்காக
1846 நவம்பரில் மெயின் மாகாணத்தைச் சேர்ந்த டோப்ஷாமில் கூடின ஒரு கூட்டத்திற்கு நான் என் புருஷனோடு போயிருந்தேன். அதற்கு ஜோசப் பேட்ஸ் போதகரும் வந்திருந்தார். எனக்கு கிடைத்த தரிசனங்கள் எல்லாம் தேவனால் ஆனவைகள் என்று அப்பொழுது அவர் பூரணமாய் நம்பவில்லை. அது ஒரு விசேஷமான கூட்டம். தேவ ஆவியானவர் என்மேல் இறங்கினார். நான் தரிசனத்தில் தேவ மகிமையினால் மூடப்பட்டேன். அப்பொழுது நான் தரிசனத்தை விட்டு வெளியேறினதும் நான் கண்டதை வெளிப்படுத்தினேன். நான் வானசாஸ்திரம் கற்றதுண்டா என்று அப்பொழுது போதகர் பேட்ஸ் என்னை கேட்டார். அப்பொழுது நான் வானசாஸ்திரத்தை பார்த்தது எனக்கு ஞாபகமில்லை என்றேன். உடனே அவர் கர்த்தராலாயிற்று என்றார். அவர் முகம் பரம வெளிச்சத்தினால் பிரகாசித்தது. அன்றியும் அவர் வல்லமையுடன் சபையாருக்கு புத்தி சொன்னார். தரிசனங்களை பற்றியுள்ள தமது மனப்பான்மையை குறித்து பேட்ஸ் போதகர் பின்வருமாறு கூறினார். திருவசனத்திற்கு விரோதமாய் போராடினவர்களில் நான் யாதொன்றையும் காணக்கூடாது இருந்தும் நான் கலக்கமடைந்து மிகவும் அதிகமாய் பரீட்சிக்கப்பட்டேன். அந்த அம்மாளுடைய சரீர நிலைமையின் நெடுங்கால பலவீனத்தின் நிமித்தமே அது அப்படி இருக்கும் என்று நான் வெகுகாலமாய் நம்பிக்கொண்டிருந்தேன்.
ஆகவே அவர் சுயாதீனமாயிருக்கையில் மற்றவர்களின் முன் அந்த அம்மாளையும் அவருடைய நண்பர்களையும் விசேஷமாய் அவரது மூத்த சகோதரியையும் பல கேள்விகள் கேட்டு கூடுமானவரை அதன் யதார்த்தத்தை அறிந்து கொள்ளும்படி சமயம் தேடிக் கொண்டிருந்தேன். நியூ பெட்போர்டுக்கும் வயோஹாவனுக்கும் அவர் வந்திருந்தபோது நமது கூட்டங்களிலும் மெயின் மாகாணத்தைச் சேர்ந்த டோப்ஷோவிலும் கூட பல தடவைகளில் அவர் தரிசனம் காண நான் கண்டிருக்கிறேன். அந்த வஞ்சகமான வேலையோ
அல்லது துரிய தரிசன சம்பந்தமான வேலையோ என கண்டுபிடிப்பதற்கு நான் எவ்வளவு ஆவலோடும் ஆத்திரத்தோடும் ஒவ்வொரு வார்த்தையையும் செய்கையையும் கவனித்திருந்தேன் என்பது அவ்வதிசய காட்சிகளில் சிலவற்றை கவனித்திருந்தோருக்கு நன்றாய்த் தெரியும். மற்றவர்களுடன் இக்காரியங்களை கண்ணால் காண கிடைத்த சிலாக்கியத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுது நான் தைரியமாய் அதைப்பற்றி பேசக்கூடும். அது தேவனால் ஆனதோர் வேலையென்றும் சிதறப்பட்டும் கிழிக்கப்பட்டும் தோலுரிக்கப்பட்டும் போன அவருடைய ஜனங்களை ஆறுதல் படுத்தவும் பலப்படுத்தவும் தக்கதாய் அருளப்பட்டதென்று நான் நம்புகிறேன்.